2020 மே மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள். அர்ஜுனன் திரும்பினான். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மிக நீண்டதும் ஏராளமான சம்பவங்களை கொண்டது வனப்பருவம். இதில் இட நெருக்கடி காரணமாக சில சம்பவங்களை சொல்லவில்லை. அப்படி விடுபட்டவற்றுள் மிகவும் பிரபலமான ஜடாசுரன் வதமும் மணிமான் வதமும் அடங்கும். ஜடாசுரன் என்ற அரக்கன் பாஞ்சாலியையும் பாண்டவர்களுடைய ஆயுதங்களையும் தூக்கிச் செல்லும் நோக்கத்துடன் அந்தன வேடம் தரித்து பாண்டவர்களோடு தங்கியிருந்தான். அந்தன வேடத்தில் இருக்கவே தர்மபுத்திரரும் அவனை தம்முடன் தங்க அனுமதித்தார். ஒரு நாள் பீமன் இல்லாத சமயத்தில் அந்த அசுரன் பாஞ்சாலியையும் மற்ற 4 பாண்டவர்களையும் தூக்கி கொண்டு சென்றான். இவனை எதிர்த்து சண்டையிட சகதேவன் துடித்த போது பீமன் வந்து இவனை கவனித்துக் கொள்வான், கவலைப்படாதே என்று தர்மர் அவனை சமாதானப்படுத்தினார். பின் தன் யோக ஆற்றலால் தன்னை பாரமிக்கவராக ஆக்கி கொண்டார். பீமன் திரும்பி வந்ததும் இவர்களை தேடிக்கொண்டு வந்த போது தன் சகோதரர்களையும் பாஞ்சாலியையும் தூக்கிச் செல்லும் ஜடாசுரனை கண்டு வழிமறித்து போரிட்டு நீண்ட நேரம் போரிட்ட பிறகு ஜடாசுரனுடைய தலையை உடலிலிருந்து பறித்தெடுத்து அவனை கொன்றான். இது பீமன் சௌகந்திக மலர்களை தேடி புறப்படுவதற்கு முன்னால் நடந்தது. சௌகந்திக மலர்களை கொய்ய சென்ற சமயத்தில் அங்கே நடந்த யட்ச யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களில் முக்கியமானவன் குபேரனுடைய தோழனான மணிமான் என்ற யட்சன். ஒரு மனிதன் யட்சர்களாகிய தங்களை கொல்கிறான் என்று 2வது முறையாக வந்து முறையிட்டு மணிமானும் கொல்லப்பட்டான் என்று மற்ற யட்சர்கள் சொன்னதும் பெரிதும் கோபமடைந்த குபேரன் பீமனோடு போர் தொடுக்க கிளம்புகிறான். குபேரன் அப்படி கிளம்பிய சமயத்தில் தர்மபுத்திரர் பீமனை தேடிக்கொண்டு வந்து விடுகிறார். தர்மபுத்திரரை பார்த்ததும் குபேரனுக்கு கோபம் அடங்கி விடுகிறது. மணிமான் உள்ளிட்ட யட்சர்கள் கொல்லப்படுவதற்கு பீமன் ஒரு கருவியாக இருந்திருக்கிறான். எனக்கு அவனிடத்தில் கோபம் ஏதும் இல்லை. முன்னொரு காலத்தில் மணிமானும் நானும் அகத்தியரால் சபிக்கப்பட்டோம். குச்சஸ்தலி என்ற இடத்தில் தேவர்கள் நடத்திய ஒரு கூட்டத்தில் பங்கேற்க நான் சென்றபோது வழியில் அகத்தியரை கண்டோம். பெரும் திமிரினாலும் அகம்பாவத்தாலும் மணிமான் அவருடைய தலையில் எச்சில் உமிழ்ந்து விட்டான். என் கண் முன்னாலேயே இப்படி அவரை அவமதித்ததால் கோபமடைந்த அகத்தியர் நீ ஒரு மனிதனால் கொல்லப்படுவாய் என்று அவனை சபித்தார். அப்படி இவனை கொல்லும் மனிதனை நேரில் கண்டதும் நீ சாபத்திலிருந்து விடுபடுவாய் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அதன் பயனாகத்தான் இப்போது மணிமான் பீமனுடைய கையால் இறந்திருக்கிறான். பீமனை பார்த்ததால் எனக்கும் சாப விமோச்சனம் கிடைத்தது என்று சொல்லுகிறான் குபேரன். மேலும் அர்ஜுனன் இந்திரலோகத்தில் நலமுடன் விளங்குவதை சொல்லி இந்திரனிடமிருந்து ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு அர்ஜுனன் விரைவிலேயே திரும்பி வருவான். அதுவரையில் நீங்கள் இங்கே தங்கியிருக்கலாம். உங்களுக்கு தேவையான இறைச்சி உள்ளிட்ட எல்லாவற்றையும் என்னுடைய பணியாட்களான யட்சர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டு மறைந்தான். குபேரன் சென்றதும் உயிரிழந்து வீழ்ந்திருந்த யட்சர்களுடைய உடல்களை மலை உச்சியிலிருந்து வீசி எறிந்து அகற்றினர். பாண்டவர்கள் அங்கே சிறிது காலம் தங்கினர். பாண்டவர்கள் ஆஷ்டிசேனர் ஆசிரமத்துக்கு வருவதற்கு முன்னால் நரநாராயண ஆசிரமத்தில் தங்கியிருந்தனர். அப்போது ஒரு நாள் தர்மபுத்திரர் பாஞ்சாலியையும் மற்ற பாண்டவர்களையும் தன்னருகில் அழைத்தார். பாரதம் சொல்கிறது, திரௌபதியருடன் இருக்கும் அந்த யுதிஷ்டரர் சமயத்தில் பிரதாவான அர்ஜுனனை நினைத்து கொண்டு அந்த தம்பிமார்களையும் அழைத்து க்ஷேமமாக வனத்தில் சஞ்சரிக்கின்ற நமக்கு 4 வருஷங்கள் சென்றன என்று சொல்லத் தொடங்கினார். வனப்பருவம் யட்ச யுத்த பருவம், அத்தியாயம் 159, பக்கம் 572. தர்மபுத்திரர் காலத்தை தொடர்ந்து கணக்கிட்டு வந்தார் என்பதற்கான சான்றுகளில் ஒன்று இந்த இடம். அதாவது இப்போது அர்ஜுனன் இந்திரலோகத்துக்கு புறப்பட்டு சென்று 4 வருடங்கள் முடிந்தன என்று சொல்கிறார். இத்தோடு அர்ஜுனன் இந்திரலோகத்துக்கு கிளம்புவதற்கு முன்னால் கழிந்திருந்த 13 மாதங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதாவது பாண்டவர் வனவாசம் தொடங்கி 5 ஆண்டுகளுக்கு சற்று கூடுதலாக ஆகியிருந்தன. அர்ஜுனன் இந்திரலோகம் சென்று 4 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. இது 5வது ஆண்டு. தர்மபுத்திரர் மேலும் சொல்கிறார், மிக்க புண்ணியமானதும் பரிசுத்தமானதும் தேவர்களாலும் அசுரர்களாலும் அடையப்பட்டதும் பர்வத ராஜனுமான கைலாசத்தை குறித்து 5வது வருஷ கடைசியில் நான் வருகிறேன் என்று அர்ஜுனன் சங்கேதம் செய்திருக்கிறான். அர்ஜுனனுடைய வரவை காண எண்ணம் கொண்ட நம்மாலும் அந்த இடத்தில் வந்து பார்ப்பதாக சங்கேதம் செய்யப்பட்டிருக்கிறது. அளத்தற்கரிய ஆற்றலுள்ள அந்த பார்த்தனால் முற்காலத்தில் அஸ்திர வித்தையை விரும்பியவனாக 5 வருஷங்கள் ஸ்வர்கலோகத்தில் வசிப்பேன் என்று என்னிடத்தில் சங்கேதம் செய்யப்பட்டிருக்கிறது என்றார். வனப்பருவம் மேற்படியிடம், தமிழில் கைலாச பர்வதம் என்றிருப்பதை ஆங்கிலத்தில் ஸ்வேதமலை என்று கிசாரி மோகன் கங்குலி மொழிபெயர்க்கிறார். We have passed these 4 years peacefully ranging the woods. It hath been appointed by Bibatsu that about the 5th year he will come to that monarch of mountains, the excellent cliff Sweta.
இரண்டும் ஒரே மலையை தான் குறிக்கின்றன. பாண்டவர்கள் அங்கே தங்கியிருந்த காலத்தில் அவர்களுடைய புரோகிதரான தௌமியர் அவர்களுக்கு மந்திரம் முதலான மலைகளை பற்றியும் சூரிய சந்திரர்களுடைய இயக்கங்களை பற்றியும் விளக்கமாக எடுத்துச் சொன்னார். அந்த 4 பாண்டவர்களுக்கோ ஒவ்வொரு நாளையும் கழிப்பது 1 வருஷத்தை கழிப்பது போல் இருந்தது. பாரதரே, அப்படியே அஸ்திரங்களை கற்க வேண்டி இந்திரனை அடைந்த அந்த ஸ்வேத வாகனனை அர்ஜுனனை நினைகின்ற பாண்டவர்களுக்கு அந்த மலையில் நீண்ட அந்த காலமானது அரிதில் சென்றது என்கிறது பாரதம். வனப்பருவம் யட்ச யுத்த பருவம் அத்தியாயம் 145 பக்கம் 607. கும்பகோணம் பதிப்பில் இந்த இடத்தில் அடிக்குறிப்பு ஒன்று இருக்கிறது, அப்பொழுது 1 மாதம் பிரயாசத்தால் சென்றது என்பது வேறு பாடத்தின் பொருள் என்கிறது அது. கிசாரி மோகன் கங்குலி 1 மாதம் கழிந்தது என்றே மொழிபெயர்க்கிறார். ஓ பரதா, இன் திஸ் வே ஆன் தட் மவுண்டன் தோஸ் டிசெண்டன்ஸ் ஆஃப் பரதா பாஸ்ட் அ மந்த் டிஃபிகல்டி திங்கிங் ஆஃப் ஹிம் ஆஃப் த வைட் ஸ்டேட்ஸ் ஹூ ஹேட் கான் டு வாசவாஸ் அபோட் ஃபார் லேர்னிங் ஆர்ம்ஸ். இப்படி 1 மாத காலம் மிக நீண்ட பொழுதாக கழித்த பின்னர் தேவலோகத்தில் 5 வருடங்களை கழித்த அர்ஜுனன் இந்திரனிடமிருந்து விடைபெற்று கொண்டு தன் சகோதரர்களிடத்து திரும்பினான். இங்கே அவன் தேவலோகத்தில் பெற்ற திவ்யாஸ்திரங்கள் என்னென்ன என்றொரு சிறு பட்டியல் இடம்பெறுகிறது. ஆக்னேயம் அக்னியாஸ்திரம், வாருணம் வருணாஸ்திரம், சௌமியம் சோமன் சந்திரனுக்கு உரியது, வாயவியம் வாயுவாஸ்திரம், வைஷ்ணவாஸ்திரம், ஐந்திராஸ்திரம், பாசுபதம், பிராமம், பாரமேஷ்டியம், பிரஜாபதி, யமன், தாத்தா சவிதா துவஷ்டா வைஸ்ரவண குபேரனுடைய அஸ்திரம் என்பன அவை. பின்னால் 12 யுத்தத்தில் பகதத்தன் அர்ஜுனன் மீது தன் அங்குசத்தை வைஷ்ணவஸ்திரமாக்கி எரிகிறான். அப்போது கிருஷ்ணன் தன் கையில் உள்ள குதிரை சவுக்கையும் கீழே போட்டுவிட்டு அதை தன் மார்பில் தாங்கிக் கொள்கிறான். ஆகவே அர்ஜுனனிடத்தில் வைஷ்ணவாஸ்திரம் இல்லை என்போர் உண்டு, அர்ஜுனனிடத்தில் வைஷ்ணவாஸ்திரம் இருந்தது என்பதற்கு இந்த இடம் சான்று. இத்தனை திவ்யாஸ்திரங்களையும் பெற்றுக்கொண்ட அர்ஜுனன் இந்திரனை வணங்கி அவனிடம் விடைபெற்று கொண்டு கந்தமாதனத்தை வந்தடைந்தான். இந்திரனுடைய சாரதியான மாதலி செலுத்தி கொண்டு வந்த அந்த தேர் வானத்தில் தோன்றியது. இந்திரனிடத்தில் அவனுடைய கிரீடத்தை பெற்றதால் கிரீடி என்ற பெயரை உடைய அர்ஜுனன் இந்திரனுடைய தேரிலிருந்து இறங்கி தர்மபுத்திரரை நமஸ்கரித்தான். பாண்டவர்கள் அந்த தேரை வலம் வந்து மாதலியையே இந்திரனாக பாவித்து வணங்கி உரையாடினார்கள். மாதலி தன் மகன்களுக்கு கூறுவது போல் அவர்களுக்கு அறிவுரைகளை சொன்னான். பிறகு விடை பெற்றான். மாதலி சென்றதும் அர்ஜுனன் இந்திரன் கொடுத்த ஆபரணங்களையும் ரத்தினங்களையும் பாஞ்சாலிக்கு பரிசளித்தான். தான் தேவலோகத்தில் பெற்ற ஆயுதங்களை பற்றியெல்லாம் தர்மபுத்திரனுக்கும் மற்ற பாண்டவர்களுக்கும் எடுத்து சொல்லிவிட்டு அன்றிரவு நகுல சகதேவர்களுடன் உறங்கினான். காலையில் எழுந்ததும் யுதிஷ்டிரனை அர்ஜுனன் வணங்கி கொண்டிருந்த போது வானத்தில் இந்திரனுடைய தேர் தோன்றியது. அங்கே வந்திறங்கிய இந்திரனை பாண்டவர்கள் வணங்கினார்கள். இந்திரன் யுதிஷ்டிரனை பார்த்து, வேந்தே பாண்டுநந்தன, நீ இந்த பூமியை ஆளப்போகிறாய். குந்திபுத்திர, நிச்சயமமாக மீண்டு காமியகவன ஆசிரமத்தை அடைவாயாக. அரசே, பரிசுத்தமான அர்ஜுனனால் என்னிடத்திலிருந்து எல்லா அஸ்திரங்களும் அடையப்பட்டன. தனஞ்சயனால் பிரியமான காரியம் செய்யப்பெற்றவனாக இருக்கிறேன். இந்த அர்ஜுனன் 3 உலகங்களாலும் ஜெயிக்க முடியாதவன் என்று சொன்னான். இந்திரன் சொன்னபடி பாண்டவர்கள் காமியகவனத்துக்கு திரும்புவதற்கு முன்னால் அர்ஜுனன் கடந்த 5 ஆண்டுகளில் நடந்தது, சிவனிடத்தில் பாசுபதம் பெற்றது, பிற ஆயுதங்களை அடைந்தது, இந்திரன் தனக்கு குரு தட்சிணையாக நிவாத கவசர்களை வென்று அழிக்குமாறு சொன்னது, ஹிரண்யபுரத்தை அழித்தது என்று எல்லாவற்றையும் விவரமாகச் சொன்னான். தொடரும்.